நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி 107.4 பண்பலையில்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
அடுப்படி முதல் அண்டம் வரை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய அறிவியல் தொடர் நிகழ்ச்சி. கேள்விகளுக்கு பதிலளிப்பவர் முனைவர் கா. மணி அவர்கள்.
வணக்கம் சார்.
வணக்கம் நேயர்களே.
சார், இந்த ஹிக்ஸ் போசான் காட் பார்ட்டிக்கிள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ரொம்ப பரபரப்பா ரொம்ப வருஷமா நம்ம பேசிட்டு இருக்கிறோம், அது ஆக்சுவலாக அது எதை பற்றி என்னதுன்னு சொல்லுங்களேன்.
2012 இந்த தெய்வீக துகள்னு சொல்லக்கூடிய ஹிக்ஸ் போசான் இருக்கிறது அப்படின்னு ஒரு நிரூபணம் பண்ணியிருக்கிறாங்க. அதை நிரூபிக்கிறதுக்கு வேண்டிய அந்த கருவிகள் தான் அதில் பிரம்மாண்டமானது. கிட்டத்தட்ட 27 கிலோமீட்டர் ஒரு நகரத்தையே சுற்றி வரக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு ஓட்டப்பந்தய சாலை. அது பூமி கீழே 100 மீட்டர் ஆழத்தில் அதை செய்திருக்காங்க. ஒரு டனல், ஒரே நேரத்தில் 3 கார்கள் வந்து தொடர்ந்து பயணம் செய்யலாம் அந்த அளவுக்கு அகலம். அது மையத்தில் ஒரு குழாய் வச்சுருக்கிறாங்க, பெரிய ட்ரைனேஜ் பைப் மாதிரி அகலமானது. அதை சுற்றிலும் நிறைய காந்தங்கள் இருக்கின்றன, ஆயிரக்கணக்கான காந்தங்கள். ஒவ்வொரு காந்தமும் 3 அடுக்கு மாடி கட்டிடம் உயரம், திரவ ஹீலியத்தால் குளிர்விக்கப்பட்டிருக்குது. அந்த குழாய், அந்த 27 கிலோமீட்டர் சுற்றில் இருக்க குழாய் வந்து முழுக்க முழுக்க வெற்றிடம் செய்திருக்கிறாங்க, எங்கேயுமே லீக் இருக்கக்கூடாது. அந்த குழாய்க்குள்ளே யார் பயணம் பண்ணுவாங்க அப்படின்னா, புரோட்டான் அப்படின்ற ஒரு துகள். துகள்னால் நம்ம நினைக்கிறோம் அரிசி துகள், மைதா மாவில் ஒரு துகள் அப்படின்னு, அந்த துகள் உண்மையில் துகள் தான், வேறு பேர் இல்லைங்கிறதுனால அந்த துகளுங்கிற வார்த்தையை நம்ம அணுவுக்குள்ளே இருக்கிறதுக்கும் சொல்ல வேண்டியிருக்கு. அணு தான் எல்லாத்துக்கும் கடைசி, அணுவை பிளக்க முடியாது அப்படின்னு டால்டன்ன்ற காலத்தில் அது நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டோம் அணு குள்ளே கூட எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்லாம் இருக்குது அப்படின்னு. இந்த புரோட்டானுக்குள்ளேயே நிறைய துகள்கள் இருக்குது அப்படிங்கிறது இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இந்த அணுத்துகள் ஒன்று உடைச்சா தான் நமக்கு என்ன உள்ள இருக்குதுன்னு தெரியும். ஒன்றையும் போட்டு மோதணும், ஒரு 2 கூழாங்கல் எடுத்து ஒன்று மேலே ஒன்று வேகமாக அடித்தோம்னா அது சுக்குநூறாக உடஞ்சி அது உள்ளே இருக்கிறது என்னென்னு தெரியும். அல்லது 2 லாரியை படு வேகமாக ஓட விட்டு ரெண்டுத்தையும் ஒரு சாலையில் மோத விட்டோம்னு சொன்னால் பீஸ் பீஸாக உள்ள இருக்க உதிரி பாகெல்லாம் 4 பக்கம் சிதறி ஓடும். ஓ, இதுக்குள்ளே இவ்வளோ பகுதி இருக்கான்னு அப்போ தான் நமக்கு தெரியும். அந்த மாதிரி புரோட்டான்களை வந்து மோத விட்டால் என்ன ஆகும்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக பார்த்தாங்க. புரோட்டான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு பிரச்சனை இல்லை, ஹைட்ரஜனு புரோட்டான் தான். ஹைட்ரஜனில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை நம்ம நீக்கிட்டோம்னா உள்ளே இருக்கக்கூடியது புரோட்டான். இந்த புரோட்டான்களை வந்து சேமித்து வச்சு எதிரும் புதிரும்மாக அந்த குழாய்க்குள்ளே ஓட வைப்பாங்க. அந்த வெற்றிடத்தில் அது ஓடும்பொழுது 1 சுற்று 2 சுற்று 3 சுற்று அப்படி சுற்றி சுற்றி வரும்பொழுது அதனுடைய படிப்படியாக அதனுடைய வேகம் வந்து பன்மடங்கு அதிகமாகி ஒளியினுடைய வேகத்துக்கு வந்துடும். அப்போ அது அளப்பரிய சக்தியுடைய அந்த துகளாக அது மாறிடும். இந்த சமயத்தில் அது எதிரும் புதிரும்மாக ரெண்டுத்தையும் மோத விட்டோம்னா அணுத்துகளுக்குள்ளே என்னென்ன துகள்னு கண்டுபிடிக்கலாம். இதுதான் அந்த ஆராய்ச்சியில் இருக்குதுங்க. ஏன் அப்படி செய்திருக்காங்கன்னா, அந்த ஹிக்ஸ் துகள்னு சொல்லக்கூடிய துகள் இருக்குதான்னு கண்டுபிடிக்கணும். சரி, இது ஏன் அந்த தெய்வீக துகள் அப்படின்னு சொல்ல வராங்கன்னா, இந்த அணுவை வந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய துகளெல்லாம் வந்து ஒரு பட்டியல் போட்டு வச்சுருக்கிறாங்க. அந்த பட்டியல் பேர் ஸ்டாண்டர்ட் மாடல்னு பேர், ஒரு செந்தரம் செய்யப்பட்ட ஒரு சித்தரிப்பு. இந்த மாடலில் வந்து பல துகள்கள் இருக்கின்றன. லெப்டான்ங்கிறாங்க, அப்புறம் போசான்ங்கிறாங்க, அதுக்கப்புறம் ஹேட்ரான் சொல்கிறாங்க. இந்த துகள்களுக்கெல்லாம் பல விதமான எடை இருக்குது. எடைன்னா உங்களுக்கு தெரியும், இப்போது 1/2 கிலோ 1/2 கிலோ 50 கிராம் 100 கிராம், இப்போ தங்கம் எடுத்துக்கிட்டோம்னாக்கா நம்ம மில்லி கிராம்லலாம் நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் நம்மளுக்கு புரியுது. துகளுக்கும் இடம் இருக்குது. அப்போ இடம் என்ன பார்த்தா, அதனுடைய உள்ளக்கூடிய பொருள் திணிவு, அதுக்குள்ளே எவ்வளோ பொருள் உள்ளே திணிஞ்சிருக்குதுங்கிறது தான் நம்ம வந்து எடைக்கு காரணம், நிறைன்னு சொல்கிறோம். இப்போ துகளுக்குள்ளே என்ன திணிஞ்சிருக்கும்? துகள் தான் கடைசின்னு சொல்கிறீங்க. கடைசி பொருள்னா அதுக்கு ஒரு நிறையெல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கணும். அப்போ பெருசாக ஒரு துகள் இருக்குது, சிறுசாக ஒரு துகள்னா அந்த சைஸுக்கு என்ன காரணம்? அப்போ துகளுக்குள்ளே இன்னும் துகள் இருக்குதா? இந்த கேள்வியில் வரும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க, இதுதான் கடைசி துகள், இதுக்கு மேலே கிடையாது. அப்போ கடைசி துகள்னா எல்லாருக்கும் ஒரே எடையாக தானே இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஒன்று கனமாகவும் ஒன்று லேசாகவும் இருப்பது என்ன காரணம் அப்படிங்கிறது விஞ்ஞானத்துக்கு விளக்கிறதுக்கு ரொம்ப தத்தளிக்கிறாங்க. இதை விட அது கொஞ்சம் பெருசு அப்படின்னு சொன்னால், பெருசுன்னு சொன்னால் அப்போ அதுக்குள்ளே நிறைய பொருள் இருக்குதுன்னு தானே ஆகும். அப்போ அது பெருசாக இருக்குது, நிறைய துகள் இருக்குதுன்னா அப்போ இன்னும் அது கடைசி துகள் இல்லை, இன்னும் வந்து உடைக்கலான்னு தான் ஆகும். இப்போ இந்த சிக்கல்லேருந்து விடுபடுவதற்கு ஒரு கருதுகோளை ஒன்று சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த துகள் எல்லாமே ஒரே பண்பு தாங்க, ஒரே நிறை தான். ஆனால் அது வந்து பயணம் பண்ணுகின்ற அந்த வெட்டவெளி ஆகாயத்தில் வேறு ஒரு பொருள் ஒன்று இருக்குது, அது பேர் ஹிக்ஸ் ஃபீல்டு அப்படிங்கிறாங்க, ஒரு புலம். அந்த புலத்துக்குள்ளே அது நகர்ந்து போகும்போது அது ஒரு 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 தடையை எதிர்படுகிறது. அந்த தடை தான் அதுக்கு நிறையா மாறிடுது. அதனால தான் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு நிறை வருது, தவிர எல்லாமே சமமான பொருள் தான். அந்த பொருளுக்கு தன்மைகள் மாறுபடுகின்றன. அந்த தன்மையினால் அதுக்கு வந்து ஒரு விதமான ஒரு எதிர்ப்பு சக்தியை அது வந்து எதிர்நோக்கிக்கிறது. எப்படி அப்படின்னு யோசனை பண்ணி பார்ப்போம். ரொம்ப குழகுழப்பாக கெட்டியாக இருக்கக்கூடிய தார் சாலை, அதுக்குள்ளே நம்ம வந்து ஓடணும். இப்போ ஓடும்போது நம்ம சாதாரணமாக இருக்க தார் சாலையில் ஓடுற மாதிரி இல்லாமல், அது ஒட்டு பீசின் மாதிரி ஒட்டுகின்ற தார் சாலையில் ஓடும்பொழுது ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான ஒரு தடை எதிர்பார்ப்போம். லேசாக இருக்கிறவங்க கொஞ்சம் வேகமாக ஓடிடுவாங்க, கனமாக இருக்கவங்க அதில் ஒட்டிக்குவாங்க. இப்படி ஒன்று கற்பனை பண்ணி பார்க்கலாம். குழகுழப்பாக கெட்டியாக இருக்கக்கூடிய தேனுக்குள்ளே ஒரு பொருளை போடுறீங்க, கனமான பொருள் போட்டிங்கன்னா அது வந்து வேகமாக இறங்கிடுது, லேசான பொருள் போட்டால் மெல்ல இறங்குது. இப்போ ஒவ்வொன்றும் ஒரு விதமான ஒரு வேகத்தையும் ஒரு தடையை எதிர்பார்க்குற மாதிரி இந்த வெட்டவெளி ஆகாசத்தில், வெட்டவெளி அது ஒன்றுமில்லாத ஒரு வெட்டவெளி கிடையாது, அது ஒரு புலத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறது. அந்த புலம் பேர் ஹிக்ஸ் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபீல்டுனால தான் இந்த பொருள்களுக்கெல்லாம் இந்தந்த மாதிரியான நிறைகள்லாம் உண்டாகுது அப்படின்னு ஒரு சொல்லி அவங்க தப்பிச்சுக்கிறாங்க. அப்படி தப்பிக்க முடியாது விஞ்ஞானத்தில், அப்படி இருக்குதுன்னா ஃபீல்டை நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்ல வேண்டித்தானே அப்படிங்கிறாங்க. அப்போ ஹிக்ஸுக்கு ஒரு ஃபீல்டு இருக்குதுன்னா அதுக்கு ஒரு துகளும் இருக்கும் அப்படின்ற ஒரு குவாண்டம் ஃபிசிக்ஸில் அது ஒரு உண்மை. அந்த துகள் தான் இப்போ இது இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த முயற்சி இது கண்டுபிடிச்சாங்க. கேள்வி என்னென்னா, இது ஏன் தெய்வீக துகள்? இப்போது நாம் பார்க்கின்ற ஒட்டுமொத்த பேரண்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் அணுக்களால் ஆனது, எல்லா அணுக்களுமே துகள்களால் ஆனது. அந்த துகள்களுக்கு இந்த நிறை இந்த நிறைன்னு பண்பு கொடுப்பதற்கு ஒன்று ஏதோ ஒன்று பின்னாடி ஒன்று இருக்குது. அது தன்னை மாற்றிக்கொள்ளாமல், எந்த விதத்திலும் தன்னுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாமல், தன்னுடைய இருப்பு மாத்திரத்தினாலே இருக்கின்ற எல்லா பொருளுக்கும் ஒரு இருப்பை கொடுக்கிறது. எப்படி சூரியன் எந்த விதமான பாதிப்பும் தன் அடைந்து கொள்ளாமல் பூமியில் இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாம் மலர வைக்கிறது, அதனுடைய பார்வைப்பட்டாலே பூக்கள் மலர்கின்றன, சூரியனுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை. அப்படி தன்னில் எந்தவித மாற்றமும் ஏற்படுத்தி கொள்ளாமல், தன் இருப்பினாலேயே, தன்னுடைய சாநித்தினாலே, தன்னுடைய சந்நிதியிலே, தன்னுடைய பார்வையாலேயே எல்லா பொருள்களுக்கும் ஒரு இருக்கின்ற நிலையை தருகிறது. அதனால் அது ஒரு தெய்வீக நிலையை அடைகிறது. அதனால் ஹிக்ஸ் போசான்ங்கிறது ஒரு தெய்வீக துகள் தான் அப்படின்னு சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இன்னொரு விதத்துலேயும் அது உண்மைதான். இங்கே இருப்பது எல்லாமே கடவுள் தான், கடவுளை தவிர வேறு எதுவுமே இங்கே இல்லாததுனால எல்லா துகளுமே கடவுள் துகள் தான். அதனால் ஹிக்ஸ் போசான் மட்டும் கடவுள் துகள்னு சொல்வது வந்து அவ்வளோ நியாயம் இல்லை. நான் பார்க்கின்ற எல்லாமே கடவுளுடைய ஒரு பகுதி தான்,
அனைத்துமே கடவுளுடைய படைப்பு தான் அப்படின்ட்டு ரொம்ப அருமையாக சொல்லிட்டீங்க சார். சார், இப்போ நம்ம முன்னோர்கள் அதுலேயும் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் ஒரு கணக்கு சொல்லி வச்சுருக்கிறாங்க, என்னென்னா 1/320 × 1/7 அப்படிங்கிற ஒரு பின்னத்தை இம்மி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம கூட பேச்சு வழக்கில் இம்மி பிசகாது செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இம்மி வந்து இது 1/320 × 1/7 தான் போல இருக்குது. அதில் 7ல் ஒரு பங்கு பார்த்தீங்கன்னா அணு அப்படின்னு சொல்கிறாங்க. இதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பின்னம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 11ல் ஒரு பங்கை வந்து மும்மி அப்படிங்கிறாங்க. அதுலேயும் 9ல் ஒரு பங்கு வந்து குணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது 2000 காலத்துக்கு முன்னால் உள்ளதை வந்து அவர் தொகுத்து எழுதியிருக்கிறாரு. எப்படி இருந்தது, என்ன இது அவங்க பண்ணாங்க அப்படின்ட்டு தொல்காப்பியம்லாம் பற்றி பேசும்போது, தொல்காப்பியம் பார்த்திங்கன்னா கிமு 3ஆம் நூற்றாண்டு. இப்போ அந்த அணு அப்படிங்கிறது அப்போவே அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இல்லையா, அணு குணம் அதெல்லாம் பற்றி சொல்லுங்களேன்.
நீங்கள் படித்தது ஒரு நல்ல தகவல். அணுனுடைய அளவை வந்து அவங்க ஓரளவு தோராயமாக எவ்வளோ நுட்பமானதுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதை வந்து நம்ம நேரடியாக பார்வையில் பார்க்க முடியாது, தொட்டு உணர முடியாது, ஆனால் இருக்குதுங்கிறதுக்கு சாட்சியங்கள் இருக்கிறது. அது அனுமானத்தின் பேரில் தான் அது இருப்பதை நம்ம சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க. அணுவை விட இன்னும் சிறிதாக இன்னொன்று குணம்னு சொல்கிறாங்க இல்லையா, அது தான் ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒன்று. இப்போ ஏதோ ஒன்று இருக்கிறது, அந்த ஒன்று இருக்கும் பொழுது பலவாக எப்படி மாறணும், இப்போ ஒன்று எப்படி பலவாக மாற முடியும், எப்பவுமே ஒன்றாகத்தான் இருக்குது, ஒரே பொருள் இருக்குது, அது என்னதுன்னு நம்மளால் சொல்ல முடியல. அந்த ஒன்று பலவாக மாறணும்னா எப்படி முடியும், அப்போது ஏற்கனவே அதுக்குள்ளே ஏதாவது ஒன்று குணபேதங்கள் இருந்தால் தான் அதை இப்படி இப்படி கலக்க முடியும். இப்போ எங்ககிட்ட வந்து 3 நிறம் தராங்க, சிவப்பு, பச்சை, நீலம். இந்த 3 கொடுத்துட்டு நீங்கள் படம் வரைங்கன்னு சொன்னால் போதும், எனக்கு 3 வச்சாலே அதை கலந்து 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 பலவிதமான கலர் என்னால் உற்பத்தி பண்ண முடியும். அது RGB அப்படின்னு சொல்கிறோம், ரெட்டு ப்ளூ க்ரீன். இந்த 3 நிறங்கள் தான் அடிப்படை. இந்த 3 குணங்கள் மட்டும் எனக்கு கொடுத்தா போதும், பல்லாயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான நிறங்களை என்னால் உற்பத்தி செய்ய முடியும். இதை தான் நம்ம வந்து கம்ப்யூட்டர் திரையிலே நம்ம பார்க்குறோம். கம்ப்யூட்டர் திரையில் எல்லா படங்களையும் கலர் கலராக பார்க்குறோம். ஆனால் அந்த கம்ப்யூட்டர் எத்தனை கலரை வச்சு அது உண்டாகுதுன்னு பார்த்தா அந்த 3 வச்சு அது உண்டாகுது. அப்போ 3 குணங்களாக அந்த ஒன்று ஒரு வஸ்து ஒன்று இருந்தது இல்லையா படைப்புக்கு முன்னாடி, அது 3 குணங்களாக தன்னை பிரித்து கொண்டு அதனுடைய கலப்பினால் ஒரு பொருளை உண்டாகுது. பல விதமான பொருள், அதனுடைய கலப்பினால் பல வித பொருள் வருது. அது கலக்கும்போது இன்னொன்று இப்படி ஒன்றை ஒன்று கலக்க வருது. உதாரணமாக ஆர்பிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெட், ப்ளூ, க்ரீன், இந்த மூன்றையும் ப்ரைமரி கலர்ஸ்ன்னு சொல்கிறோம். அடிப்படையாக இருக்கக்கூடிய மூன்று குணங்கள், க்ரீனையும் சிவப்பும் கலந்தபோது நமக்கு ஒரு கலர் கிடைக்குது. இதை வந்து செகண்டரி கலர்னு சொல்கிறோம். இது வந்து ப்ரைமரி கலரில் இல்லாத ஒரு நிறத்தை அது பெற்றது. இந்த செகண்டரி கலர்னு சொல்லக்கூடிய இரண்டாம் பட்சத்தில் பெற்றதையும் மறுபடியும் அதோடு அது சேர்க்கும் பொழுது டெரிஷரி கலர் கிடைக்கும். அது வந்து இன்னும் வினோதமாக இருக்கும், இன்னும் பலவிதமாக கிடைக்கும். உங்களுக்கு வந்து காம்பினேஷன் அதிகமாகிடுச்சு. முதல்ல மூணு தான் இருது, ஒன்று ஒன்னோட கலக்க, இன்னொன்று ஒன்று கலக்க பார்த்தா ஒன்பது கிடைக்கும். இந்த ஒன்பது ஒன்று கிடைக்கும்போது பார்த்தா 81 கிடைக்கும். 81 சேர்க்கும்போது பார்த்தா இப்படி எண்ணிறந்ததாக போய் ஒரு இன்ஃபினிட் முடிவில்லாத கலர்களை உங்களால் உற்பத்தி பண்ண முடியுவது போல, இந்த முடிவில்லாத பிரபஞ்சத்தில் பார்க்கின்ற வினோதமான பொருட்கள் அத்தனைக்குமே ஆதாரமாக இருக்கக்கூடியது அடிப்படையாக இருந்த மூன்று குணங்கள் அப்படின்றது தான் உண்மை. விஞ்ஞானமாக அதை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்கள வந்து பேசிக் கலர்ஸ் தான் சொல்கிறாங்க, குரோமோ டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. குவாண்டம் குரோமோ டைனமிக்ஸ் அப்படின்ற பேர் பார்க்கும்போது மூன்று விதமான நிறங்களை தான் அவங்க சொல்கிறாங்க. அதனால் நான் பார்க்கின்ற இந்த ரெட்டு ப்ளூன்ற நிறம் நினச்சக்கூடாது, அதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல. அந்த அடிப்படையாக மூன்று ஒரு பேதங்கள் இருந்தது, வித்தியாசங்கள் மூன்று இருந்தது. அது இப்போ நம்ம இரண்டு மொழியில் இருக்கக்கூடியதை வச்சுட்டு அதுக்கு நிறம்னு சொல்கிறாங்க. நம்முடைய மூதாதைகள் நம்முடைய தமிழில் இருந்தவங்க வந்து அது குணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குணங்கள் வந்து ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம்னு சொல்லுவாங்க. இந்த ரஜோ சத்துவ தமோகுணம்ன்றது வந்து எப்படிப்பட்டது நமக்கு தெரியாது, ஆனால் அது நம்ம புரிந்து கொள்வதற்கு சுலபமாக இயக்கம், இயக்கம் இல்லாத நிலை, இயக்கத்துக்கு தயாரான நிலை அப்படின்னு மூணாக பிரிச்சுக்கலாம். இயக்கமே இல்லாத ஒரு ஜடநிலை, ஒன்று இயங்கிக் கொண்டே இருக்கின்ற ஒரு நிலை, இன்னொன்று எங்கும் இயங்காமலும் எப்போதும் தயாராக இருப்பதுக்கு நிலை. அப்போ அது பார்த்தா அது ஜடம் போல் தெரியும், ஆனால் அதே சமயத்தில் இயங்குவதுக்கு தயாராக இருக்குது. இப்படி வந்து அது வந்து சத்துவகுணம்னு சொல்கிறோம், இயங்கிக் கொண்டே இருக்கிறது ரஜோகுணம்னு சொல்கிறோம், இயங்காமல் இருக்கிறது வந்து தமோகுணம்னு சொல்கிறோம். இந்த அடிப்படையான இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய மூன்று தன்மைகளை பயன்படுத்தி அணுத்துகள்களை உண்டாக்கி, அணுத்துகள் மூலம் அணுவுகளை உண்டாக்கி, அணுக்கள் மூலம் மூலக்கூறுகளை உண்டாக்கி இந்த பிரபஞ்சமே நம்ம இப்போ பார்க்கின்றோம். இது அதிசயமான அந்த விளக்கத்தை இந்த நீங்கள் சுட்டி காட்டியதுக்கு ரொம்ப நன்றிங்க.
கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம் சார்.
வணக்கம் நேயர்களே, மீண்டும் சந்திப்போம்.
அடுப்படி முதல் அண்டம் வரை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய அறிவியல் தொடர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். கேள்விகளுக்கு பதிலளித்தவர் முனைவர் க. மணி அவர்கள், உடன் உரையாடியவர் என். கோமா. இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தொலைபேசி வாயிலாக தெரிவிப்பதென்றால் 0422-243-1055 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் வாயிலாக தெரிவிப்பதென்றால் dee@tnau.ac.in என்ற முகவரிக்கு உங்களது கருத்துக்களை அனுப்பலாம். நிகழ்ச்சிகளை வேளாண் பல்கலைக்கழக இணையதளமான அக்ரிடெக் போர்ட்டலில் இ ரேடியோ ப்ரோக்ராம்ஸிலும் கேட்டு பயன்பெறலாம். Thank you.